ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகம் பிடித்த பத்து. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் உழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி, தொல்லை இரும்பிறவிச் சூழும் தலை நீக்கி, அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே, எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம் திருவாசகத்தில் பிடித்த பத்து பார்த்துட்டு இருந்தோம். அதில் முதல் நாலு பாடல்களை பார்த்தோம், ஐந்தாம் பாடலன்னு தொடருவோம். ஒப்புனக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே, மெய்ப்பதம் அறியா வீரிலியேற்கு விழுமியது அளித்ததோர் அன்பே, செப்புதற்கரிய செஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே, எய்ப்பிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது இனியே. இந்த பதிகம் முழுக்க அதே மாதிரி உன்னை சிக்கன பிடிச்சிட்டேன், நீ இனிமே என்னை விட்டு எங்கே போக முடியும் அப்படிங்கிறது தான் எல்லா பாட்டிலையும் வர்ற லாஸ்ட் லைன். அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த இறைவனுடைய பெருமைகளை சொல்லி, அப்படிப்பட்ட பெருமையுடைய சிவருமானே இப்படி ஒரு கீழ்மை உடைய எனக்கு நீ உன்னுடைய அருளை கொடுத்தாய் அப்படின்னு போற்றி பாடுவார். ஒவ்வொரு பாட்டிலையும் அது மாதிரி கருத்து வரும். அதே மாதிரி இந்த பாட்டிலையும் அதான் சொல்கிறார், ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனே அப்படின்னாக்கா இது நமக்கு இறைவனுக்கு ஒப்பு கிடையாது இல்லையா. இறைவனுக்கு ஏதோ நம்ம உவமை சொல்லலாம், அவனுடைய வடிவத்துக்கு அவனுடைய குணத்துக்கெல்லாம் அங்கங்கே ஒரு உவமை சொல்லுவோம் இல்லையா, மலர் போன்ற பாதம் அது மாதிரி, இல்லைன்னாக்க தாமரை போன்ற பாதம், தீ போன்ற செம்மேனி அப்படின்னு உவமை சொல்லுவோம், அதாவது வர்ணிக்கிறதுக்காக. ஆனால் இறைவனை மாதிரி இன்னொருத்தரை யாரும் நம்ம சொல்ல முடியும், இறைவனுக்கு ஈடா ஒருத்தரையும் சொல்ல முடியாது. ஆனால் ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனே, ஒருவன் அப்படின்னாக்க அ பர்சன் அ பீயிங் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது பொதுவாக இல்லையா. ஒரு மரம் ஒரு மனிதன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருவன் அப்படிங்கிறது ஒரு மனிதன் அப்படிங்கிற மாதிரி ஒருவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்குது. ஆனால் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் தேவாரம் திருவாசகத்தில் ஒரு அப்படின்னு வந்தாக்க அது ஒப்பின்மையை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஒன்னே ஒன்று தான் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறது ஒரு இல்லையா. ஒன்னே ஒன்று தான் இருக்குனாக்க அதுக்கு ஈடு என்ன சொல்ல முடியும் இல்லையா. அது மாதிரி இறைவனுக்கு ஈடாக ஒன்றும் சொல்ல முடியாது, அதனால் அவன் ஒருவன். அது வேற ஒரு திருவாசகத்தில் இன்னொரு பகுதியில் வரும், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு வரும். அதனால் ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனேனா ஈடு இணையற்ற பெருமானே, அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே, என்னுடைய உள்ளத்தில் நீ ஒளி வீசி திகழ்கின்றாய் அப்படின்னு அர்த்தம். இறைவன் வந்து மாணிக்கவாசரோட உள்ளத்தில் நிலையாக தங்கியிருக்கான், அவன் ஒளி வடிவினன், அவன் உள்ளத்துக்குள்ள அறியாமையை போக்கி ஞான ஒளி வீசி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் அது. அதான் என் அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே, மெய்ப்பதம் அறியா வீறு இலியேற்கு விழுமியது அளித்ததோர் அன்பே. மெய்ப்பதம் அப்படின்னா மெய்னா உண்மை, பதம்னா ஸ்டேட் நிலை, மெய்ப்பதம்னா உண்மையான நிலை, இறைவனுடைய மெய்த்தன்மை. அந்த மெய்ப்பதம் அந்த மெய்ப்பொருளை அறியா அப்படின்னா அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, அப்படி ஒன்றும் தெரியாத என்ன வீறு இலியே இருக்கு. வீறு அப்படின்னாக்க பெருமைன்னு அர்த்தம், வீறு நடை அப்படின்னு கொஞ்சம் பொய்டிக்காக பேசுகிறவாள்லாம் பேசுவா அது மாதிரிலாம். வீறு அப்படின்னாக்க பெருமைன்னு அர்த்தம், வீறு இலி அப்படின்னா பெருமை இல்லாதவன், அதான் வீரிலி. அப்படி மெய்ப்பதம் அறியாத வீரிலியே இருக்கு, அப்படி ஒருவித சிறப்பும் இல்லாத எனக்கு விழுமியது அளித்ததோர் அன்பே. விழுமியது அப்படின்னாக்க ரொம்பவும் சிறந்த விஷயம், ரொம்ப மேலான விஷயம், பரமானது. பரம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் தமிழில் விழுமியது, ரொம்ப சிறந்த விஷயம் அது. அப்படி மெய்ப்பொருளை அறியாத என் பெருமை இல்லாத இந்த சிறியவனுக்கு விழுமியது சிறந்த மெய்ஞானத்தையும் உன்னுடைய திருவடியையும் அளித்த ஓர் அன்பே. அளித்ததோர் அன்பேன்னா அன்புன்னா இங்கே சிவபெருமான அன்பின் வடிவமாக உருவகிக்கிறார் அவர். அன்பே வடிவானவன் சிவன் இல்லையா, அதான் அன்பு அன்பு அன்பே சிவம்னு சொல்லுவோம். இல்லைனாக்க அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு அப்படின்னு திருமூலர் திருமந்தரில் பாடுறார். அதனால இங்க அன்பே அப்படிங்கிறது சிவனை அப்படி அன்பாக அன்பின் உருவமாக சொல்றார். ஒளியே அப்படிதான், ஒளியின் வடிவமாக இருக்கிறவனே, அன்பேனா அன்பின் வடிவமாக இருக்கிறவனே அர்த்தம். அப்படி ஒன்னும் தெரியாத சிறியவனாகிய எனக்கு மேலான ஞானத்தை அளித்த அன்பின் வடிவமே செப்புதற்கு அரிய செழுஞ்சுடர் மூர்த்தி. செப்புதல் அப்படின்னாக்க சொல்றது, இன்னைக்கு தெலுங்குல அதே வார்த்தை தான் உபயோகிக்கிறார் செப்பு அப்படின்பா சொல்லு அப்படிங்கிறதுக்கு. தமிழ்ல அது பேச்சில் இல்லை, ஆனா பாட்டுல இருக்கு. செப்புதற்கு அரிய செழுஞ்சுடர் மூர்த்தி அப்படின்னா சொல்வதற்கு இயலாத செழுமையான சுடர் வடிவமாக இருக்கிற மூர்த்தியே. மூர்த்தினா கடவுள், அவனுடைய சுடர் வடிவமா இருக்கான். சுடர்னா ஜோதி, ஒளிங்கிறோம், விளக்கும்போ ஜோதியும்போ எல்லாம் அதே வார்த்தையில தான் வரும். அப்படி சொல்வதற்கு முடியாத சிறந்த சுடர் வடிவில் இருக்கிற மூர்த்தியே செல்வமே சிவபெருமானே. இந்த செல்வமே சிவபெருமானே நம்ம போன பாடல்கள்லையும் பார்த்துருக்கோம். அருட்செல்வமாக இருக்கிறவன், அடியவர்களுக்கு எல்லா விதமான செல்வமாக இருக்கிறவன், வைப்பு நிதியாக இருக்கிறவன் சிவபெருமானே. எய்ப்பிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன். எய்ப்பு அப்படின்னாக்க நம்ம கஷ்டப்படுறது, சோர்ந்து இருக்கிறது, களைச்சிருக்கிறது, அது மாதிரி இதுக்கு எய்ப்புன்னு பேர். நம்ம ஒருத்தர் ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்படுறா வச்சுக்குவோம், ஏதோ ஒன்று தேடி தேடி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அலையறா, ஊர் முழுக்க அலையறா வச்சுக்குவோம். அப்படி தேடி தேடி எய்த்தேன் அப்படின்பா அந்த இதுக்கு. எய்த்தல்னாக்க அப்படி ரொம்ப கஷ்டப்படுறது, வருந்துறது, மெய் வருத்தம் அடையிறது, மன வருத்தம் அடையிறது, அது மாதிரிலாம். அப்படி எய்ப்பிடத்து இப்படி இந்த கஷ்டப்பட்ட சமயத்தில் உன்னை சிக்கன பிடித்தேன். இனிமே எங்கே போக முடியும், எங்கே எழுந்தருள்வது இனியே. இந்த எய்ப்பிடம்ங்கிறது அதுக்கு விளக்கத்தில் கொடுக்குற, அது மாதிரி பலவிதமான பிறவிகள் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு சிவபுராணத்தில் சொல்வார் இல்லையா. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி அப்படின்னு சொல்லி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சிவபுராணத்தில் வரும். அப்படி இந்த எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படிங்கிற அந்த இழைத்தல் அப்படிங்கிறது தான் எய்ப்பு. அப்படி இந்த எய்ப்பிடத்தில் இந்த எய்ப்பு இருக்கிற சமயத்தில் ஒன்றை கெட்டியாக பிடிச்சுன்னுட்டேன், இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். நம்ம ஆறாம் பாட்டுக்கு போவோம். அறவையேன் மனமே கோயிலா கொண்டாண்டு அளவிலா ஆனந்த மருளி பிறவிவேர் அறுத்தன் குடிமுழுது ஆண்ட பிஞகா பெரிய எம் பொருளே திறவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. இதில் சொல்ற கருத்து அதே மாதிரி தான். தன்னுடைய சிறுமையை சொல்வார், இறைவனுடைய பெருமையை சொல்வார். அப்படிப்பட்ட சிவபெருமானே நான் உன்னை கெட்டியா பிடிச்சுட்டேன், இனிமே என்னை விட்டு எங்க போக முடியும். அறவையேன் மனமே கோயிலா கொண்டு ஆண்டு. அறவை அப்படின்னாக்க கதி இல்லாதவன் இருக்கிறது இல்லையா, சொல்றோம் இல்லையா, திக்கற்றவன், கதியற்றவன், அனாதை அப்படின்லாம் சொல்றோமே. அது மாதிரி அந்த அறவை அப்படின்னா யாரோட ஆதரவும் இல்லாம தனிச்சு இருக்க, ஒரு ஒரு சப்போர்ட் இல்லை, ஒரு ஹெல்ப் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்படி அறவையேன் அப்படி கதி இல்லாத என்னுடைய, அறவையேன்னா கதி இல்லாத நான் இல்லையா, அறவையேன் மனமேனா அப்படி கதி இல்லாத என்னுடைய மனமே கோயிலா கொண்டு ஆண்டு அப்படின்னா சிவருமான நீ என்ன பண்ண, ஒரு துணையும் இல்லாத என்னுடைய மனசையே உன்னுடைய கோவிலாக கொண்டாய் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வந்து என் மனசில் குடியிருக்கின்றாய், இறைவன் இருக்கிற இடம் கோவில், என் மனசே நீ இருக்கிற இடமாகிவிட்டது, அதனால என் மனசே உனக்கு கோவிலாகிவிட்டது. அப்படி நீ வந்து அந்த மனசில் குடியிருக்க, அப்படி கதி இல்லாத என்னுடைய மனமே உன்னுடைய கோவிலாக விரும்பி வந்து இருந்து ஆண்டு. ஆண்டுன்னா என்னை ஆட்கொண்டு இல்லை, இறைவன் நம்மளை ஆட்கொள்வர், இறைவனுக்கு நம்மெல்லாம் அடியவர்கள் இல்லையா. அடிமைனாக்க தொண்டன், தொண்டு செய்கிறவன் அப்படிங்கிற அதெல்லாம் வரும். அடிமை அடிமை அடிமைக்கு தலைவன் ஆண்டவன். அப்படி என்னை ஆட்கொண்டு என்னுடைய மனமே கோயிலா கொண்டு என்னை ஆண்டு அளவிலா ஆனந்த மருளி. அப்படி இறைவன் நம்ம மனசில் நிரந்தரமாக குடியேறிட்டான்னா நமக்கு கஷ்டமாக தான் இருக்குமா, நமக்கு எப்பவுமே ஆனந்தமாக தான் இருக்கும். அதான் அளவில்லா ஆனந்த மருளி. அளவில்லாத ஆனந்தம்னா பேரின்பம் இல்லையா, இன்பத்தில் பேரின்பம்னு ஒன்று சொல்கிறோம். பேரின்பம்னா பெரிய இன்பம்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்ற அளவு இல்லாத ஆனந்தம். பேரானந்தத்தை அருளினாய், பேரின்பத்தை அருளினாய். அப்படி எனக்கு அருள் புரிந்து பிறவி வேர் அறுத்து, என்னுடைய பிறவியின் வேரை அறுத்து. இந்த வேரை அறுக்கிறதுனாக்க அடியோடு நீக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ ஒரு செடி இருக்குது, அது மேலே வந்து வெட்டினோம்னா அது வேர்லேருந்து திரும்பி துளுத்துட்டு வரும், அது நம்ம இயற்கையாக பார்க்குறோம். அதனால ஒரு விஷயத்த முழுக்க நீக்கிறதுனா அதை வேரோட புடுங்கி எறியறோம், வேரோட களையறது அப்படின்ப. அதுதான் இங்க சொல்றார், என் பிறவி வேர் அறுத்து. இந்த பிறவிக்கு வேர் என்னது? நமக்கு ஏன் பிறவி வர்றது? நமக்கு வினைகள் இருக்கிறதுனால பிறவிகள் வர்றது. அப்ப பிறவி வேர் அறுத்து அப்படின்னு அர்த்தம், பிறவிக்கு வேறாகிய வினைகளை எல்லாம் தீர்த்து, என்னுடைய வினைகளை எல்லாம் தீர்த்து என் குடி முழுது ஆண்ட, என்னுடைய குடும்ப குடின குலம் குடின்னு இருக்கும் இல்லையா, மனைவி மக்கள் அண்ணா தம்பி அப்படிலாம் இருக்கும் இது குடி, அப்படி என் குடும்பத்தை முழுவதையும் ஆண்ட பிஞ்சகா. பிஞ்சகன் அப்படிங்கிறது சிவனுக்குரிய பெயர்கள் ஒண்ணு, இது அங்கங்க வரும், தேவாரத்திலையும் வரும் திருவாசகத்திலையும் வரும். பிஞ்சகன் அப்படின்னா அதுக்கு உரைகள்ல விளக்கம் கொடுக்கிறப்போ தலை கோலம் உடையவன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். சிவருமான் தலையில கங்கை அணிஞ்சிருக்கிறார், மலர்கள் அணிஞ்சிருக்கிறார், சந்திரன் அணிஞ்சிருக்கார், பாம்பு அணிஞ்சிருக்கார், தலையில பல விஷயங்கள் அணிஞ்சிருக்கிறார் அவர். அப்படி தலையில பல விதமான அலங்காரங்களை அணிந்தவன் அப்படிங்கிற அர்த்தத்துல பிஞ்சகன் அப்படிங்கிற வார்த்தை வர்றது அப்படின்னு உரையில சொல்ற. அப்படி பிஞ்சகனாகிய சிவருமானே பெரிய எம் பொருளே, எம் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்புனால வர்றது இல்லையா, எம்பெருமான், எம் செல்வமே, என் அத்தா, எம் தந்தை, எந்தை, எம் தந்தையே அப்படின்லாம் சொல்றவன், அந்த எம்ங்கிறது நம்மளுடைய அசோசியேஷனால வர்றது. பெரிய எம் பொருளே, பெரிய பொருள்னாக்க எல்லாவற்றுக்கும் மேலான பொருள், பரம்பொருளேன்னு அர்த்தம் இல்லையா. பரம்பொருள் அப்படின்னா நமக்கு தெரியும், அதே தாங்க பெரிய எம் பொருளேன்னு சொல்ற. அப்படிப்பட்ட பரம்பொருளே திறவிலே கண்ட காட்சியே, திறவு அப்படின்னாக்க வெட்ட வெளி, வெளி ஓபன் ஸ்பேஸ் அர்த்தம். திறவிலே கண்ட காட்சியின வெளிப்படையா கண்ணதிர கண்டவனே அப்படின்னு அர்த்தம், கண்ட காட்சியே அப்படி நேரடியா எடுத்துக்கலாம். ஏன்னா இறைவன் ஒரு குருவா வந்து குறுந்த மரத்தடியில் வீட்டிலிருந்து மாணிக்கவாசருக்கு உபதேசங்கள்லாம் பண்ணி அருள் புரிஞ்சு அவருக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்சி கொடுத்து அருள் புரிஞ்சார். அதனால திறவிலே கண்ட காட்சியே அப்படின்னா நான் கண் முன்னாடி பார்த்த காட்சியாக தெரிந்தவனே, என் கண்முன்னால் தெரிந்தவனே அப்படின்னு நேரடியாக பொருள் கொள்ளலாம். அடியேன் செல்வமே, நான் பெற்ற செல்வமே, எனக்கு கிடைத்த செல்வமே, சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன். இரவிலே அப்படின்னாக்க இரவு அப்படின்னாக்க எண்டுன்னு அர்த்தம், திறத்தல் திறவு அது மாதிரி இரத்தல் இரவு அப்படின்னு வரும். அந்த இரத்தல்னா இறுதி அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த முடிவு. அப்படி முடிவிலே உன்னை சிக்கன பிடித்தேன், அதாவது இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பண்றப்பார் இல்லையா, எத்தனையோ பிறவிகள்லாம் இருக்கு, அதுல எத்தனையோ பிறவிகள்லாம் முயற்சி பண்ணி இந்த பிறவியில இறைவனை பிடிச்சுட்டா இருப்போம். அதான் இப்போ எவ்வளவோ இது பண்ணி இப்ப முடிவுல உன்னை கெட்டியா பிடிச்சுட்டேன், இனிமே நீ என்னை விட்டு எங்க போக முடியும் அப்படின்னு இந்த பாட்டோடைய நேரடியான பொருள். இப்ப ஏழாம் பாட்டு, பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியனேற்கு அருளி, பூசனை உகந்து என் சிந்தையுட்புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே, தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி, செல்வமே சிவபெருமானே, ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்தருளுவது இனிய. பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியனேற்கு அருளி, இறைவன் அவருக்கு என்ன அருள் புரிஞ்சான்ங்கிறார். பழம்பொருள் அப்படின்னாக்க சிவபெருமான் இல்லையா, நம்ம திருவம்பாவையில பார்த்துருக்கோம், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே அப்படின்னு ஒரு பாட்டில் ஒரு திருவம்பாவையில். அதனால பழம்பொருள் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் பழமையாகிய சிவபெருமான். பாசவேர் அறுக்கும், பாசத்தை வேர் அறுக்கிற பாசம்னா நமக்கு தெரியும், பாசம்னா பொண்டாட்டி மேல புள்ள மேல வச்சிருக்கிற அன்பு, அந்த பாசம் இல்லை, அதுவும் பாசம்தான், ஆனா மொத்தமா பாசம்னா பற்று, நமக்கு எது மேல என்ன எல்லா விதமான பற்றுகள் இல்லையா. அதே மாதிரி சவிஸ்தாரும் சொல்லலை பதி பசு பாசம்னு, பதி யாரு தெரியும், பசு யாரு தெரியும், பாசம் மத்த எல்லாம் அந்த பாசத்துடைய வேரை அறுக்கின்ற, அந்த பற்றுகளையெல்லாம் வேற அறுக்கின்ற பழம்பொருளாகிய உன்னை பற்றுமாறு அடியினேற்கு அருளி, உன்னை பற்றி பற்றி கொள்ளும்படி எனக்கு அருளினாய் அப்படிங்கிறார் இல்லையா. பற்றுக பற்றற்றான் தாளினை அப்படின்னு திருக்குறள்ல வரும், அது எதுக்கு பற்று விடற்கு அப்படின்னு அந்த திருக்குறள்ல வரும். அதேதான் இங்க சொல்றார், இந்த பற்றுகள் எல்லாம் அறுக்கின்ற பழம்பொருளாகிய உன்னை பற்றி கொள்ளும்படி எனக்கு அருளினாய். ஏன்னா இறைவனை பற்றி பிடிச்சுக்கணுமே, இறைவனை பிடிச்சா மற்ற பிடிப்புகள்லாம் கழலும். அது ஒரு ஓமை சொல்லுவா, ஒரு உதாரணம். இப்போ ஒரு ஒரு சுள்ளி கட்டு இருக்கு வச்சுக்குவோம், அது கட்டி இருக்கு, ஒரு சுள்ளி கட்டு கட்டி இருக்கு. இப்போ இந்த கட்டு நெகிழனா என்ன பண்ணணும், இந்த கட்டு நெகிழறதுக்கு அவுக்க, அது கட்டு அவுக்க முடியல வச்சுக்கோ, அந்த கட்டு நெகிழ்த்துறதுக்கு என்ன பண்ணலன்னாக்க இன்னொரு கயிற்று எடுத்து அந்த சுள்ளி கட்டை இன்னும் இறுக்கமா கட்டினு வச்சுக்குவோம், அது இன்னும் டைட் ஆயிடும், அந்த சின்னதாயிடும் அந்த பண்டில். அப்ப முன்னாடி இருக்கிற கட்டு தன்னால காண்டு வந்துடும். அது மாதிரி இறைவனை கெட்டியா பிடிச்சிடோம்னா மத்த பிடிப்பெல்லாம் காண்டு போயிடும், எனிவே, ஸோ அப்படி உன்னை பிடித்து கொள்ளும்படி எனக்கு அருளினாய், உன்னை கெட்டியா நான் பிடிச்சுக்கிறபடி அருளினாய், உன்னுடைய பற்றுனால என்னுடைய மற்ற பற்றுகள்லாம் அருந்து பெடுத்து, அப்படி அருள் புரிந்து இறைவன் வேற என்ன பண்ண, பூசனை உகந்து நான் செய்கிற பூஜைகளை ஏற்றுக்கொண்டு, உகத்தல்னா விரும்புதல்னு அர்த்தம், பூசனை உகந்துனா நான் செஞ்ச பூஜையை ஏற்றுக்கொண்டு என் சிந்தையுட் புகுந்து என்னுடைய நெஞ்சில் என்னுடைய மனத்தில் நுழைந்து பூங்கடல் காட்டிய பொருளே, பூங்கடல்னா பூ போன்ற திருவடி, அழகிய திருவடி, உன்னுடைய அழகிய திருவடியை காட்டிய மெய்ப்பொருளே பரம்பொருளே அப்படிங்கிறது. முதல் ரெண்டு அடி இருக்கு இல்லையா, பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியினருக்கு அருளி, பூசனை உகந்து என் சிந்தையோட் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே, அது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் இது. அப்புறம் தேசுடை விளக்கே, தேசு அப்படின்னாக்க தேஜஸ், சம்ஸ்கிருத வார்த்தையோட தமிழ் வடிவம் அது தேசு. தேசுடை விளக்கேனா ரொம்ப ஒளி வீசுகின்ற விளக்கே, செழுஞ்சுடர் மூர்த்தி, செழுமையான ஜோதி சுரூபமுடைய மூர்த்தியே, செல்வமே, சிவபெருமானே, ஈசனே, ஈசன்னா எல்லாத்துக்கும் தலைவன், இறைவன் தலைவனா இருக்கிறவன் எல்லாத்துக்கும், ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்தருள்வது இனிய, இனிமே நீ என்னை விட்டு எங்க போக முடியும், அப்படி ஒரு பக்தி அவருக்கு இல்லையா. இப்ப நான் இறைவா நான் உன்னை கெட்டியா பிடிச்சிட்டேன், நீ நீ போன நினைச்சாலும் என்னை விட்டு போக முடியாது அப்படிங்கிறார். அப்படி அவ்வளவு அப்படி சொல்லணும்னா அவர் மனசுல அவர் எவ்வளவு கெட்டியா இறைவனை பிடிச்சிட்டு இருக்கணும். அதான் சிவபிராணத்திலேயே சொல்லுவார், நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க, அது இமைக்கிற நேரம் கூட என் மனசை விட்டு நீ போக மாட்டேன், என் மனசுல உன்னை கெட்டியா பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறார் அந்த சிவபுராணத்திலயும். அப்படி ஒரு நிலை வந்தாக்க எவ்வளவு நன்னா இருக்கும் நினைச்சு பார்க்கலாம். நம்ம நம்மளால இறைவனை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ஒரு நிமிஷம் காலம்பெற ஒரு நிமிஷம் சாயங்காலம் ஒரு நிமிஷம் தியானம் பண்றதே கஷ்டமா இருக்கு, ஆனா இவர் இமைப்பொழுதும் என் நெஞ்ச விட்டு நீங்க மாட்டேன், நான் உன்னை கெட்டியா பிடிச்சிட்டேன், நீ நீ போன நினைச்சாலும் உன்னால என்ன விட்டு போக முடியாது அப்படிங்கிறார். அப்படி பிடிச்சுட்டாராம். இதான் ஏழாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். எட்டாம் பாடல், அத்தனே அண்டர் அண்டமாய் நின்ற ஆதியே, யாதும் ஈரில்லா சித்தனே, பத்தர் சிக்கன பிடித்த செல்வமே, சிவபெருமானே, பித்தனே, எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தனே, உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. அத்தன் அப்படின்னா தந்தை, அண்டர்கள்னா தேவர்கள், அண்டர் அண்டம்னாக்க தேவர்கள் உலகம், அண்டம்னா இந்த உலகங்கள் இல்லையா. நம்ம சூரபத்மன் கதையில படிச்சிருப்போம் இல்லையா, அவன் 1008 அண்டங்களையும் 108 யுகங்களும் ஆண்டான் அப்படின்னு சூரபத்மனுடைய இதுல. அதனால அண்டம்னாக்க இந்த வெவ்வேறு உலகங்கள், அண்டர் அண்டம்னா தேவர்களுடைய உலகம். அப்படி அண்டர் அண்டமாக நின்று ஆதியே, தந்தையே எல்லா விதம் எல்லாமா இருக்கான் இல்லையாம, அதனால 5 பூதங்களா இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி தேவர்களின் உலகமாகவும் அவன் தான் இருக்கான். இல்ல அண்டராய் அண்டர் அண்டமாய் அப்படின்னு பொருள் கொண்டு தேவர்களாகவும் தேவர்கள் உலகமாகவும் நிற்கின்ற ஆதியே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆதினா எல்லாவற்றுக்கும் முற்பட்டவன், எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கிறவன். யாதும் ஈறு இல்லா சித்தனே, இறைவனுக்கு முதல் கிடையாது முடிவு கிடையாது, அதனால யாதும் ஈறு இல்லா முடிவு, ஈறுனா முடிவு எண்டு, அப்படி முடிவே இல்லாமல் எல்லையற்று இருக்கின்ற சித்தனே. சித்தன் அப்படி சித்த இந்த சித்தன் வர்ற தமிழ்ல வர்றப்போ அது சம்ஸ்கிருதத்திலிருந்து சித்தா அப்படிங்கிற வார்த்தையும் சித்தன் வரும், சித் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து சித்தன் வரும், அறிவின் வடிவமாக இருக்கிறவன் சித் ஸ்வரூபி அப்படிங்கிறதுல சித்தன் வரும். அதனால பொதுவா இந்த இடத்துல எல்லாம் ஞான வடிவம் அது இடத்த பொறுத்து பொருள் கொள்வா. யாதும் ஈர் இல்லாத சித்தனே அப்படின்னா ஞான வடிவினே, ஞான சொரூபியே அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லையற்ற ஞான சொரூபியே, பத்தர் சிக்கன பிடித்த செல்வமே, பத்தர்னா பக்தர்கள், பக்தர்களால் இருக பற்றி கொள்ளப்பட்ட செல்வமே, அது பொதுவா சிறந்த பக்தர்கள் இறைவனா கெட்டியா பிடிச்சிட்டு இருப்பா அப்படி சொல்றார். சிவபெருமானே, பித்தனே, பித்தன் அப்படின்னாக்க பைத்தியம்னு பொதுவான பொருள், ஆனா எது எந்த ஒரு விஷயத்து மேலே ரொம்ப அன்பு இருந்தாக்க பித்து அப்படிம்போம் இல்லையா, அவனுக்கு சினிமா பித்து, அவன் புஸ்தக பித்து அப்படின்லாம் சொல்லுவோம். அது மாதிரி ரொம்ப அன்போட ரொம்ப ஈடுபாட்டோட இல்லை பிள்ளை பித்து அப்படின்லாம் சொல்றேன். அது மாதிரி இறைவனை வந்து பித்தன் அப்படிங்கிறது அவன் பேரொருள் உடையவன், எல்லா ஜீவராசிகளுக்கும் அருள் பெறுகிறான், ஒரு தாயை விட அதிக அன்போட இருக்கான் நம்ம மேல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பித்தன் அப்படிங்கிறார். இதான் பித்தா பிறை சூடின்னு சுந்தரர் தேவாரத்தில் வர்றது, அந்த இடத்துலயும் இதே தான் அர்த்தம். அவர் முதல்ல கல்யாண பந்தல்ல பைத்தியமானு கேட்டது சித்த சுவாதீனம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டார், மூளை குழம்பி போச்சா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பைத்தியமானு அந்த கல்யாண மண்டபத்துல. ஆனா தா பெரிய சுடின்னு பாடுறப்போ அப்ப வர்ற பித்தன் வந்து ரொம்ப அருள் உடையவன் அப்படிங்கிற அர்த்தம், பேரருள் உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. பித்தா பிரை சுடிங்கிற வார்த்தை சுந்தரர் பாட்டுல நம்ம கேட்டிருக்கோம், ஆனா சம்பந்தர் தேவாரத்துல பித்தா பிரை சுடிங்கிற ஃப்ரேஸ் வர்றது ஒரு பாட்டுல, அது எருக்கத்தம்புலி ஒரு பாட்டுல வர்றதுன்னு நினைக்கிறேன். எனிவே, சோ பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்து, அவன் எல்லாமாக இருக்கிறான் இல்லையா, அந்த அஷ்டமூர்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா, ஐம்பூதங்கள் சூரிய சந்திரன் ஆன்மா அப்படின்னு சொல்லுவோம், இயமானன் அப்படின்னு. அப்படி அவன் எல்லா உயிருமா இருக்கான், அவன் இல்லாதே இல்லையிலேயே அவன் அண்டமா இருக்கிறான், அண்டர் அண்டமா எல்லா உலகங்களாகவும் அவன் தான் இருக்கான், எல்லா உயிர்களாகவும் அவன் தான் இருக்கான். எல்லா உயிருமாய் தழைத்து, தழைக்கிறதுனா செழிச்சு இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ விதமான உயிர்கள் இருக்கு, எல்லா உயிர்களுமாக அவன் இருக்கான், எல்லா உயிருக்குள்ளேயும் அவன் இருக்கான். அப்படி இருந்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தனை, அப்படியெல்லாம் எல்லா உயிரோடையும் கலந்து இருந்தாலும் பிழைத்துனாக்க அதுலேருந்து நீங்கி, அதுலேருந்து நீங்கி அவை அல்லையாய் நிற்கும் எத்தனை, அப்படி அவை அல்லாமல் தனியாகவும் இருக்கிற சிவருமா. அதனால எத்தன் அப்படிங்கிறார். எத்து அப்படின்னாக்க மாயம் பண்றது, வஞ்சம் பண்றது. அவன் எல்லா உயிராகவும் இருக்கான், ஆனால் அதே சமயத்தில் அவன் வேறையாகவும் இருக்கான். இப்படி ஒரு மாயம் பண்றையே, இப்படி ஒரு வஞ்சம் பண்றையே அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட எத்தனை அப்படின்னு சொல்லி உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து எழுவது இனியே. இதுல சொல்ற கருத்து அதான் முக்கியம். அவர் எல்லாமா, சிவருமான் எல்லாமா இருக்கான், அண்டர் அண்டமா இருக்கான், எல்லா உயிருமா இருக்கான். அப்படியெல்லாம் இருந்தாலும் அவன் அவற்றிலிருந்து வேறுபட்டும் இருக்கான். அதான் அது சைவசித்தாந்த கருத்தெல்லாம் இதுல வருது. அது மாதிரி அவன் எல்லாத்தோடையும் கலந்து இருப்பான், அவற்றிலிருந்து தனியாகவும் இருப்பான். அப்படிப்பட்ட சிவருமான், அப்படிப்பட்ட சிவருமானே உன்னை சிக்கனை பிடித்தேன் அப்படின்னு சொல்றார். இப்போ ஒன்பதாம் பாடல், இது ரொம்ப பிரபலமான பாட்டு. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே. இந்த முதல் சென்டென்ஸ் இருக்கே ரொம்ப நீளமான சென்டென்ஸ். இது பால் நினைந்து ஊட்டும் அப்படின்னு ஆரம்பிச்சு செல்வமே அப்படின்னு வர மட்டும் அது ஒரு சென்டென்ஸ். அது இறைவனுடைய தன்மையை சொல்றார். இறைவன் என்ன பண்ணா, எப்படி அவருக்கு அருள் புரிஞ்சான் அப்படிங்கிறார். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து, இறைவன் அவர் மேல இறங்கினான் இல்லையா. இறைவன் எப்படி இறங்கினான் அப்படின்னாக்க, அருள் புரிந்த எப்படி அவர் மேல பரிவு கொண்டான், எப்படி இறங்கி அருள் புரிந்தான் அப்படின்னாக்க, ஒரு அம்மா எப்படி அன்பு செல்வாளோ செய்வாளோ அதை விட அம்மாவும் அம்மாவோட ஒரு படி மேல போய் அவன் கருணை புரிந்தான் அப்படிங்கிறார். பால் நினைந்து அந்த அம்மாவுக்குள்ளே சிறந்த தாய் யாருன்னு வேற விளக்கம் கொடுக்கிறார். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் அப்படிங்கிறார். இது பால் நினைந்து ஊட்டும் தாய்னா பால் ஊட்டுற தாய், அது தெரியும். குழந்தை குழந்தைக்கு அம்மா பால் கொடுப்ப, அது குழந்தைக்கு அம்மா எப்ப பால் கொடுப்ப, அது குழந்தை சிணுங்கும் அழுவும் எதாவது பண்ணும் உடனே அம்மா வந்து குழந்தைக்கு பசிக்குதுன்னு பால் கொடுப்ப, அது நார்மல் அம்மா. அதை விட ஒரு படி சிறந்த அம்மா என்ன பண்ணுவோம், ஓ நம்ம குழந்தை பால் குடிச்சு இவ்வளோ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கு பசிக்குமே அப்படின்னு, அது அழாட்டாலும் அது சிணுங்காட்டாலும் அம்மாவே இது எடுத்து பால் கொடுப்பேன். அதான் பால் நினைந்து ஊட்டும் தாய் அப்படிங்கிறார். அதனால அப்படி குழந்தைக்கு பசிக்குமே அப்படின்னு அம்மாவை குழந்தை தூங்கிட்டு இருந்தாலும் அது பசிக்குமேன்னு அது தூக்கி பால் கொடுக்குற அம்மா மாதிரி, அப்படி பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து, சாலைன்னா ரொம்பன்னு அர்த்தம். அந்த பாலை நினைச்ச நேரம் ஆயிடுச்சுன்னு குழந்தைக்கு பாலை நினைச்சு ஊட்டுற தாயை விட ரொம்பவும் பறிந்து, ரொம்பவும் இரக்கம் கொண்டு நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி. நான் யாரு, நான் ஒரு பாவியேன். பாவியன்னா ரொம்ப பாவம் செய்தவன். இந்த பாவம் ரொம்ப பாவம் செய்த என்னுடைய ஊனினை உருக்கி, ஊன் அப்படின்னா உடம்பு, என் உடம்பை உருக்கி உள்ளொளி பெருக்கி, என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒளிய பெருக்கி உழப்பு இலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து. உழப்புனாக்க வத்துறது அழியறது அப்படின்னு அர்த்தம். அப்படி உழப்பு இல்லாத ஆனந்தம், அப்படி அழிவற்ற அழியாத ஆனந்தமான தேனை சொரிந்து, தேனை எனக்கு கொடுத்து புறம் புறம் திரிந்த செல்வமே. நான் எங்கெங்கெல்லாம் போனேனோ அங்கெல்லாம் என் கூடவே திரிஞ்சு எனக்கு அருள் புரிஞ்ச அப்படிங்கிறார். அதனால இதில் சொல்ல வர்றது என்ன, இறைவன் இவருக்கு எப்படி அருள் புரிஞ்சான்னா ஊனினை உருக்கி. அவர் இறைவனோட அருள் பெற்றதும் இந்த உடம்பே உருகும் இல்லையா, எலும்பெல்லாம் உள்நகை அப்படிம்பார் இல்லையா. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தரும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நகை ஆனந்த தேன் சொரியும் குறிப்புடையானைக்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்படின்னா திருக்கோத்தும்பியில் ஒரு பாட்டில் வரும். அதுதான் இங்கேயும் அதே கருத்து தான் இங்கேயும் வருது இல்லையா. எலும்பு இல்லையா, எலும்பெல்லாம் உருகுறது அப்படிங்கிற மாதிரி இங்க ஊனினை உருக்கி என் உடம்பே உருகும்படியாக உன்னோட அன்பினால என்னுடைய உடம்பே அந்த அன்புல உருகிறது. உள்ளம் தான் உருகும்போ இங்க உடம்பே உருகிறதுன்னு சொல்றாரு. அப்படி இந்த உடம்பே உருகுற மாதிரி உள்ளொளி பெருக்கி உள்ளத்துக்குள்ள அறியாமைங்கிறத நீக்கி ஞான ஒளியை பெருக்கி உழப்பு இல்லாத ஆனந்தமாய தேனினை சொரிந்து வற்றாத பேரின்பத்தை எனக்கு அளித்து அது ஆனந்தமாய தேன் பேரின்பம்ங்கிற தேனை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே என் கூடவே எல்லா இடத்துக்கும் வந்து ஏ செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். நான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடிச்சுட்டேன். இதை தொடர்ந்து அப்படிங்கிறது நம்ம அவரை அவரை தேடினு போய் இவர் பிடிச்சிக்கல. ஏன்னா சிவபெருமான் தானே இவர் கூட சுத்தின்னு இருக்கார். ஆனா இவர் சிவபெருமான இடைவிடாம கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கார். தொடர்ந்து கண்டினியூஸா அப்படி தொடர்ந்துன்னா ஃபாலோயிங் இல்லை, தொடர்ந்துன்னா கண்டினியூஸா யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன். அவனுக்கு இடைவிடாம கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கேன். எங்கு எழுந்தருள்வது இனியே, இனிமே நீ என்னை விட்டு எங்க போக முடியும். இதான் ஒன்பதாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். பத்தாம் பாட்டுக்கு போவோம். புண்புலால் யாக்கை புரைபுரை கனிய பொன்னடும் கோயிலா புகுந்து என் என்பலாம் உருக்கி எளியாய் ஆண்ட ஈசனே மாசிலா மணியே துன்பமே பிறப்பே இறப்போடு மயக்காம் தொடக்கலாம் அர்த்தனர் சோதி இன்பமே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கு எழுந்தருள்வது இனியே. இதுல சொல்ற கருத்து அதே மாதிரி தான், முன்னாடி சொன்ன கருத்துகள் வேற வார்த்தைகள்ல வருது. புன்புலால் யாக்கை புரைபுரை கனிய பொன்னடும் கோயிலா புகுந்து இறைவன் அவருடைய உடம்பே கோயிலா வந்து குடியிருக்கான் அப்படிங்கிறார் இல்லையா. ஊன் உடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னு திருமந்திரத்தில் ஒரு பாட்டு உண்டு இல்லையா. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளர் பிரானுக்கு வாயு கோபுர வாசல் தெள்ள தெள்ள தெளிஞ்சாருக்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலனும் காளாமணி வழக்கேன்னு திருமந்திரத்தில் வரும் இல்லையா. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு வர்ற அதே கருத்து தான் இதுல வருது. புன்புலால் யாக்கை புரைபுரை கனிய, இந்த புலால் அப்படின்னா மாம்சம், புன்புலால் அப்படின்னா இந்த இழிந்த மாமிசம் பொருந்திய யாக்கை, யாக்கைனா உடம்பு, இந்த புன்புலால் யாக்கைனா இந்த மாமிச பொதியாகிய இந்த உடம்பு, இந்த இழிந்த மாமிச பொதியாகிய உடம்பு இது புரை புரை கனிய. புரைனாக்க துளை அப்படின்னு உரையில கொடுக்குற இந்த உடம்புலாம் உடம்பு முழுக்க துவாரங்கள் இருக்கு, மயிர்கால்கள்லாம் இருக்கு, அவ்வளவு மயிர்கால்களும் கனியும்படியாக அப்படி உடம்பு முழுக்க கனியும்படியாக இல்லையா. ஊனினை உருக்கின்னு முன்னாடி பாட்டில் வந்தது இல்லையா, அந்த ஊனினை உருக்கி மாதிரி இங்க யாக்கை புரைபுரை கனிய அப்படி உடம்பே புலகாங்கிதத்தில் கனிஞ்சு போறது அப்படி கனிந்தபடி கனியும்படியாக இந்த உடம்ப பொன் நெடும் கோயிலா புகுந்து. பொன் அப்படின்னாக்க அழகுன்னு அர்த்தம், தங்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அழகுன்னு ஒரு அர்த்தம். அதனால இத வந்து ஒரு அழகான பெரிய கோவில் மாதிரி நீ கருதி இதுக்குள்ள வந்து குடியிருக்க. பொன்னெடும் கோயிலா புகுந்து இந்த உடம்புக்குள்ள நீ வந்து புகுந்திருக்க. அப்படி புகுந்து என்ன பண்ணின, என் என்பலாம் உருக்கி, என்னோட எலும்பு எல்லாத்தையும் உருக்கி, என்புனா எலும்பு, என்பலாம் உருக்கி எலும்பையெல்லாம் உருக்கி எளியாய் ஆண்ட ஈசனே, நீ என்னை ஆட்கொண்டாய், நீ ஈசன் நீ என்னை ஆண்டு கொண்டாய். ஆனா எப்படி வந்து ஆண்டு கொண்டாய், எளியாய் ஆண்ட எளியை அப்படின்னாக்க ரொம்ப எளிதில் அடையப்படுபவனாக வந்து என்னை ஆட்கொண்டாய் இல்லையா. இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு 12 வருஷம் காத்த சுவாசிச்சிருந்து தவம் பண்ற காட்டுல அப்படிம்பா, புராணங்கள் எல்லாம் படிப்போம், அவர் 12 வருஷம் தவம் பண்ணார், இல்லைன்னா இவன் 6 மாசம் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணான் அப்படிலாம் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமான விரதங்கள் தவங்கள்லாம் செய்து கடுமையான தவங்கள்லாம் மேற்கொண்டு கஷ்டப்பட்டு உன்னை அடையிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா நீ என்ன பண்ண, நீ ரொம்ப சுலபத்தில் எனக்கு கிடைச்சிட்ட, எளியைனாக்க ரொம்ப சுலபத்தில் அடையப்படுபவன், அப்படி நான் ஒன்றும் பண்ணாமே நீ வந்து என்ன தேடி வந்து என்னை ஆட்கொண்டு விட்ட, ரொம்ப எனக்கு சுலபத்தில் கிடைச்சிட்ட. அப்படி எளியாய் ஆண்ட ஈசனே மாசிலா மணியே, மாசு அப்படின்னா குற்றம், மாசு இல்லா மணினா குற்றமற்ற மணி போன்றவனே. ஏன் நம்ம மெட்ராஸ்க்கு பக்கத்துல அம்பத்தூர் கிட்ட ஒரு கோவில் இருக்கு, திருமுல்லை வாசல்னு பேரு, அந்த கோவில்ல இருக்கிற சாமிக்கு மாசிலா மணீஸ்வரர் அப்படின்னு பேரு. அதனால மாசு இல்லாத மணினா குற்றமற்ற மணி, பெர்ஃபெக்ட் ஜெம் அப்படின்னு அர்த்தம். மாசில்லா மணியே துன்பமே பிறப்பே இறப்போடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்தனர் சோதி அப்படின்னா துன்பம் பிறப்பு இறப்பு மயக்கம் தொடக்குனாக்க குற்றம்னு அர்த்தம் இல்லையா, பற்றுன்னு அர்த்தம் இல்லையா. இந்த துன்பம் பிறப்பு இறப்பு மயக்கு இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீக்கிய நல்ல ஜோதியேன்னு அர்த்தம். துன்பமே பிறப்பே
அப்படின்னாக்கா அதெல்லாம் துன்பமும் பிறப்பும் அப்படின்லாம் அப்படி உம் மாதிரி எடுத்துக்கணும். கவுண்டிங் அது துன்பம் கமா பிறப்பு கமா இறப்பு அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். அது துன்பமே பிறப்பே இறப்போடு மயக்காம் தொடக்கு எல்லாம் அறுத்த நற்சோதி. இந்த மாதிரி இந்த கட்டுகளை எல்லாம் அறுத்து என்னை ஆட்கொண்ட நல்ல ஜோதியே இல்லையா. துன்பம்னா நமக்கு தெரியும், இந்த பிறவியில் அடைகிற துன்பங்கள், வாழ்க்கையில் படுற கஷ்டங்கள், பிறப்பு இறப்பு தொடர்ந்து மாறி மாறி வர்ற ஜனனமும் மரணமும், மயக்கு, மயக்குனா அறியாமை. அதனால இந்த வாழ்க்கை பிறப்பு இறப்பு கஷ்டம் அறியாமை இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையும் அறுத்த நற்சோதி, இதெல்லாம் எனக்கு நீ அறுத்தாய், இதெல்லாம் எனக்கு இல்லாதபடி நீ பண்ணிவிட்டாய், அப்படிப்பட்ட நல்ல ஜோதியே இன்பமே. அப்படின்னா இன்ப வடிவா இருக்கிறவன் ஆனந்த ரூபன் இல்லையா, சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்றமே, சத்து சித்து ஆனந்தம், அதான் இறைவனுடைய மூணு குணங்கள் அப்படிம்ப. சத்துனா உண்மை மெய்ப்பொருள், சித்தனா ஞான வடிவா இருக்கிறவன், ஆனந்தம்னா இன்ப வடிவா இருக்கிறவன். அதே அங்க சொல்றார் இன்பமே. அப்படி இன்ப வடிவா இருக்கிறவனே உன்னை சிக்கன பிடித்தேன், உனக்கு கெட்டியா பிடிச்சுட்டேன், எங்கு எழுந்தருள்வது இனிய, இனிமே என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறது இந்த 10-ஆம் பாட்டில் நிறைவு செஞ்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்.